அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 6 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பிறகு செய்தி அரங்கில். இலங்கையின் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்களுக்கு அரசாங்கத்தின் சூழ்ச்சியே காரணம் என்று மங்கள சமர வீரா முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு.
ஜனாதிபதி
அரசியல்
கருத்தொற்றுமை ஏற்பட்டால் இந்திய அரசுக்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனத்தை தனியார் மயமாக்கலாம் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கூறியுள்ளது குறித்த செவி. அதைத் தொடர்ந்து தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் தொடர் நிகழ்ச்சியின் 6 பாகத்தில் அங்கு சென்ற நகரத்தார் என்ற நாட்டுக்கோட்டை சிட்டியார்களின் வாழ்க்கை முறை.
ஒழுக்க கட்டுப்பாடு அதிகம். குடிநடந்து கை வளர்கிற போது காப்பி சாப்பிடக்கூடாது, அந்த பழக்கம் வரக்கூடாது. சரி, இட்லினா ஒரு 2 அதிகம் 3, அதுக்கு மேலே சாப்பிட்டா அந்த மசக்கு விடுத்து தூக்கம் வந்துடும், சோம்பேறித்தனம் வந்துடும்னு கொடுக்க சமயக்காரனை கூப்பிட்டு உனக்கு கொடுக்காதே இட்லி, 2 மேலே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஆர்டர் போட்டுவிடா பிரிவு.
ஆகியவையும் இந்த பிரச்சனைகள் இடம்பெறும்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சிரியாவின் ரசாயன ஆயுத தாக்குதலின் அழிவுகளையும் அந்த ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுத்திய இயந்திரங்களையும் சர்வதேச ஆயுதக்கலைவு குழு பரிசோதிக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஆயுதங்களை செய்ய பயன்படுத்திய இயந்திரங்களை அழிப்பது அல்லது செயற்பாடுகளுக்கு செய்வது மற்றும் அதற்கான சில அடிப்படை வெடிபொருட்களை அழிப்பது ஆகியவற்றை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஆரம்ப பணிகள் நடக்கும் இடம் எதுவென்று கூறப்படவில்லை. ஆனால் அந்த ஆயுதங்கள் அழிக்கப்படும் வீடியோக்களை அவர்கள் வெளியிடுவார்கள். டமாஸ்கஸில் கடந்த ஆகஸ்டில் தொடர்ச்சியான இரசாயன ஆயுத தாக்கங்கள் நடந்ததை அடுத்து அந்த ஆயுதங்களை களைய அதிபர் பசர் அல் அசாத்தின் அரசாங்கம் முன்வந்திருக்கின்றது.
அமெரிக்காவின் சிறப்பு படையினர் லிபியாவில் திரிபோலி நகரில் வைத்து அல் கைதா உறுப்பினர் என்று குற்றஞ்சாட்டப்படும் ஒருவரை பிடித்துள்ளமை தொடர்பில் அமெரிக்காவிடம் லிபிய அதிகாரிகள் விளக்கம் கோரியிருக்கிறார்கள். தான்சானியாவிலும் கென்யாவிலும் 1998 அமெரிக்க தூதரகங்கள் மீது நடந்த குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிடிக்கப்பட்டிருக்கின்ற அனஸ் அல் லிபி நீண்டகாலம் தேடப்பட்டு வந்தவர். லிபியாவிலும் சோமாலியாவிலும் கடந்த வாரம் தமது கொமாண்டோ அணியினர் அமெரிக்காவின் திட்டப்படி பயங்கரவாதிகளை தேடி வேட்டையில் ஈடுபட்டதாக வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி முன்னதாக கூறியிருந்தார். பயங்கரவாத குற்றவாளிகள் தப்பி ஓட முடியும், ஆனால் மறைந்து வாழ முடியாது என்று ஜான் கெரி இந்தோனேசியாவில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இத்தாலிய தீவான லம்பதுசுவாவுக்கு அருகே வியாழனன்று மூழ்கிய கப்பலின் இடிபாடுகளிலிருந்து மேலும் 6 சடலங்களை சுழியோடிகள் மீட்டிருக்கின்றார்கள். 300 அதிகமான குடியேறிகள் இந்த விபத்தில் இருந்ததாக அஞ்சப்படுகின்றது. மூழ்கிய கப்பலின் இடிபாடுகளில் மூழ்கியவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடக்கின்றது. மிகவும் ஆழமான இடத்தில் அந்த கப்பல் மூழ்கியிருப்பதால் சுழியோடிகள் அதற்கு அருகே சென்று சில நிமிடங்கள் மாத்திரமே தேடுதல் நடத்திவிட்டு மீண்டும் மேலே வர வேண்டியிருக்கின்றது. சடலங்கள் கரைக்கு வரும்பொழுது அவற்றை பெற அங்கு இத்தாலிய நல்லிணக்க அமைச்சர் சீசில் கெயின் அவர்கள் காத்திருக்கின்றார். ஒவ்வொரு சடலத்துக்கும் வத்திக்கான அதிகாரிகள் ஆசீர்வாதம் வழங்குகின்றார்கள்.
ஈரானில் அணு நிலையம் ஒன்றை நாசப்படுத்த முயன்ற குறைந்தது 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த நாசகார வேலையில் ஈடுபட முயன்றவர்கள் சில காலம் கண்காணிக்கப்பட்டு கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருப்பதாக ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் கூறியிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றோ எந்த அணு நிலையத்தை நாசப்படுத்த முயன்றார்கள் என்றோ அவர் விவரங்களை கூறவில்லை. ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பில் மேற்குலக நாடுகளுடன் ஏற்பட்டிருந்த இழுபறி நிலைமை தீர்க்கப்படலாம் என்ற புதிய நம்பிக்கைகள் தென்பட்டிருந்த நிலையில் இந்த செய்தி வந்திருக்கிறது. இதேவேளை பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் முன்னர் உலக வல்லரசுகள் புதிய திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறார்.
பெண்கள் சட்டத்திறனிகளாக செயற்படுவதற்கு முழுமையான அனுமதி பத்திரத்தை சவுதி அரேபியா முதற் தடவையாக வழங்கியிருக்கின்றது. தனது அனுமதி பத்திரத்தை இணையத்தில் பிரசுரித்த ஒரு பெண் சவுதிய பெண்களின் சுயாதீன சட்டத்திறனிகளாக அவர்கள் பணியாற்ற அனுமதிக்க கோரிய பிரச்சாரத்துக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றி என்று தெரிவித்திருக்கின்றார். இதுவரை காலமும் சட்ட ஆலோசகர்களாக மாத்திரம் செயற்பட அனுமதிக்கப்பட்ட பெண்கள் நீதிமன்றத்தில் தமது தரப்பினருக்காக நேரடியாக வாதாட முடியாது. இஸ்லாமிய சட்டங்களுக்கு பழமைவாத கண்ணோட்டத்தில் பெரும் பொருள் விளக்கம் கொடுப்பதாக சவுதி நீதித்துறை இன்னமும் இருந்து வருகின்றது. பெண்களுடனான முரண்பாடுகளில் அது பாரம்பரியமாகவே ஆண்களுக்கு சாதகமாக இருந்து வந்திருக்கின்றது.
ஆப்கானிஸ்தானில் அதிபர் ஹமீத் கர்சாய்க்கு பின்னர் அவரது இடத்திற்காக அடுத்த ஆண்டு நடக்க இருக்கின்ற அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக மேலும் 3 செல்வாக்குமிக்க வேட்பாளர்கள் களமிறங்குகின்றனர். கர்சாயின் சகோதரர் காயும் முன்னாள் நிதியமைச்சர் அஸ்ரப் கானி மற்றும் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சல்மாஸ் ரசூல் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதிபர் கர்சாய் இரண்டு தவணைகள் பதவியில் இருந்துவிட்டபடியால் அவரால் அடுத்த தேர்தலில் போட்டியிட முடியாது. கடந்த தேர்தலில் கர்சாய்க்கு அடுத்தபடியாக மக்களின் ஆதரவை பெற்றிருந்த அப்துல்லா அப்துல்லாவுக்கே இம்முறை தேர்தலில் கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக காபூலில் உள்ள செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
இன்றைய செய்தரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கா விலக வேண்டும் என்று பேரணி நடத்தியவர்களுக்கும் ரணில் ஆதரவு ஊர்வலம் நடத்தியவர்களுக்கும் இடையே நேற்று ஏற்பட்ட மோதல்கள் தொடர்பில் 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சிக்குள் உட்கட்சி மோதல் உக்கிரமடைந்து வீதிக்கு வந்துவிட்டது. ரணில் விக்ரமசிங்கவை கட்சி தலைமையிலிருந்து நீக்க வேண்டும் என்று தெற்கே மாத்தறையிலிருந்து கொழும்பு நோக்கி நேற்று காலை புறப்பட்ட பேரணியும், அதே நேரம் மாத்தறையிலிருந்து தெவினுவர விஷ்ணு கோவிலை நோக்கி புறப்பட்ட ரணில் ஆதரவு ஊர்வலமும் வழியில் சந்தித்து கொண்ட போது மோதிக்கொண்டன. மோதலில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் ஆதரவு தென்மாகாண சபை உறுப்பினர் கிருஷாந்த புஷ்பகுமார அதில் காயமடைந்தார். மேலும் 7 பேரும் மோதலில் காயமடைந்தார்கள். ரணில் எதிர்ப்பு ஊர்வலத்தை நடத்திய தென்மாகாண சபை உறுப்பினரான மைத்ரி குணரத்னவின் தந்தை ஹேபன் குணரத்ன துப்பாக்கிச்சூடு நடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இருதரப்பிலிருந்தும் மேலும் 20 மேற்பட்டோரும் கைதாகியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்த அரசாங்கமே சூழ்ச்சி செய்து இந்த மோதலை ஏற்படுத்தியதாக பிபிசியிடம் கூறினார் ரணில் ஆதரவு பேரணிக்கு தலைமை தாங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர.
ஜனாதிபதி உபதேசக கோட்டாபே ராஜபக்சே இத்தாமத்ம ஹிதவாத் விக்ரேத்தன கோட்டாபே ராஜபக்சே பொத்த
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசகராக செயற்படுகின்றவரும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் புகழ்கூறும் நூலொன்றை அண்மையில் வெளியிட்டு வைத்தவருமான ஹேமன் குணரத்னவே ரணில் எதிர்ப்பு பேரணிக்கு தலைமை தாங்கியதாகவும், அவர் பகிரங்கமாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டபடியாலேயே அவரை கைது செய்ய அரசுக்கு நேர்ந்திருப்பதாகவும் மங்கள சமரவீர கூறுகிறார். மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மகன் சஜித் பிரேமதாசவை கட்சியின் தலைவராக்க வேண்டுமென்றுதான் ரணில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலரும் கோஷமிட்டிருந்தனர். ஆனால் நேற்றைய ஆர்ப்பாட்டத்துடன் தனக்கு தொடர்பு ஏதும் இல்லை என்று சஜித் பிரேமதாசவும் பிபிசியிடம் கூறுகிறார். ரணிலுக்கு பதிலாக தலைமையேற்கும்படி தனது பேரை மட்டுமன்றி கரு ஜெயசூரிய உள்ளிட்ட மற்ற பல தலைவர்களின் பெயர்களையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரேரித்ததாக கூறிய சஜித் நேற்றைய பேரணியின் பின்னணியில் தனது ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். ஐக்கிய தேசிய கட்சி கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளாக மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான சுதந்திர கட்சி கூட்டணிக்கு முன்னால் தொடர் தோல்விகளை கண்டு வருகிறது. அந்த கட்சிக்குள்ளிருந்து பலரும் அரசாங்க பக்கம் தாவிவிட்டார்கள். அந்த கட்சிக்குள் மறுசீரமைப்பு அவசியம் என்று தொடர்ச்சியான கோரிக்கைகள் இருந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருக்கும் கைதி ஒருவர் தனது இடம் மாற்றத்திற்கு எதிராக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உள்ள தண்டனை கைதி ஒருவர் தன்னை வேறு சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறைச்சாலை கூரைமேல் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கைக்குண்டுகள் வைத்திருந்தமை உட்பட சில குற்றச் சம்பவங்களுடன் தொடர்புடைய இந்நபர் முன்னாள் தமிழ் ஆயுத குழுவொன்றிலும் இருந்தவர் என்று கூறப்படுகின்றது. சிறைச்சாலையில் 10 வருட சிறை தண்டனை கைதியாக தண்டனை அனுபவித்து வரும் இந்நபர் ஏனைய கைதிகளுடன் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்வதாக சிறைச்சாலை தகவல்கள் மூலம் அறிய முடிகின்றது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று காலை புலனர்வ சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்வதற்கு அதிகாரிகளும் வாகனமும் தயாரான நிலையில் இந்நபர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறைச்சாலை கூரைமேல் ஏறி அமர்ந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. மட்டக்களப்பு புதுநகரைச் சேர்ந்த 28 வயதான ஆண்டனி ஜெயராஜ் என்ற இந்த கைதி தான் சிறுநீரக நோயாளி என்றும் மட்டக்களப்பு மஜிஸ்ட்ரேட் நீதிபதி அங்கு வருகை தர வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என்று சிறைச்சாலைக்கு வெளியே காணப்பட்ட செய்தியாளர்களை நோக்கி கூறினார். குறித்த சிறை கைதியின் போராட்டம் தொடர்பாக மட்டக்களப்பு சிறைச்சாலை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்ட போது அதிகாரபூர்வமாக எதுவும் கூற மறுத்துவிட்டனர். கைதியின் போராட்டம் தொடர்கின்றதா என்பதை அறிந்து கொள்ள சற்று முன்னர் அங்கு சென்றிருந்த போது கைதி தொடர்ந்தும் கூரை மேல் அமர்ந்திருப்பதை காண முடிந்தது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். வீரகேசரி பத்திரிகையின் முன்னாள் பிரதம ஆசிரியரான செல்லையா நடராஜா அவர்கள் காலமாகியிருக்கின்றார். அது குறித்த குறிப்பை வழங்குகிறார் சீவகன்.
இலங்கையின் தமிழ் பத்திரிகை துறையின் முன்னோடிகளில் ஒருவரும் வீரகேசரி பத்திரிகையின் முன்னாள் பிரதம ஆசிரியருமான செல்லையா நடராஜா அவர்கள் தனது 77வது வயதில் காலமானார். அண்மைக்காலமாக சுவீனமுற்றிருந்த இவர் ராகமி வைத்தியசாலையில் மரணமானார். யாழ்ப்பாணம் கரவட்டியைச் சேர்ந்த இவர் சுமார் 45 வருடங்கள் பத்திரிகையாளராக செயற்பட்டதுடன் பத்திரிகை துறையின் பல முக்கியஸ்தர்களை பயிற்றுவித்தவராகவும் திகழ்ந்திருக்கின்றார். பத்திரிகையின் பல மட்டங்களில் பணியாற்றிய இவரால் பயிற்றுவிக்கப்பட்ட பல செய்தியாளர்கள் உலகின் பல இடங்களிலும் இன்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையின் இனக்கலவர காலகட்டம், பலவிதமான அரசியல் சிக்கல்கள் மற்றும் அவற்றைத் தொடர்ந்த உள்நாட்டு போர் ஆகியவற்றின் பொழுது வீரகேசரி பத்திரிகையை தொடர்ச்சியாக செயற்பட செய்ததில் இவரது பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாகும். இலங்கையின் தமிழ் பத்திரிகை துறையின் ஒரு பிதாமகர் என்று இவரை வர்ணிக்கின்றார் கொழும்பு தினக்குரல் பத்திரிகையின் செய்தி ஆசிரியரான கே ஆர் பி ஹரன்.
1956 வீரேசரி பத்திரிகையில இணைந்து கொண்டவர். 1960 தான் வீரேசரின் உதவி ஆசிரியராக, 1983 செய்தி ஆசிரியரானவர். 83வது காலப்பகுதி என்பது இலங்கையில தமிழ் மக்களின் வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டம். அந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் அலுவலகத்திற்குள் இருந்து இனக்கலவரம் நடந்த கொழும்பு தலைநகரமே வரிச்சோடி போயிருந்த காலத்தில் இவர் அலுவலகத்துக்குள்ளே இருந்து இரவு பகலாக பணியாற்றி பத்திரிகையை வெளியில கொண்டதுக்கு பல பெரிய பங்களிப்பை வழங்கியிருந்தவர். அதோட முக்கியம் இவருடைய பத்திரிகை துறையில் இவர் செய்திகளுக்குத்தான் எப்போது முன்னுரிமை கொடுக்கணும் என்று கருதியவர். இளம் பத்திரிகையாளரை ஊக்குவிப்பதிலும் இது செய்தி என்று சொல்லி பயிற்றுவிப்பதில் அவருக்கு நிகராக வேறு எவரும் இது இல்லை என்றே கூற வேண்டும்
என்றார் தினக்குரலின் செய்தி ஆசிரியர் ஹே ஆர் பி ஹரன். இதேவேளை தினக்குரல் பத்திரிகையின் முன்னாள் துணை ஆசிரியர்களில் ஒருவரும் சிறுகதை மற்றும் கவிதை எழுத்தாளருமான பி ரவிவர்மாவும் இதே தினத்தில் மரணமாகியிருக்கின்றார். இவர்களது மரணம் குறித்து இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் தனது கவலையை வெளியிட்டிருக்கின்றது.
இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இந்திய கண்ணோட்டம், அரசியல் கருத்தொற்றுமை எட்டப்படும் பட்சத்தில் அரசால் நடத்தப்படும் ஏர் இந்தியா விமான நிறுவனத்தை தனியார் மயமாக்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் அஜித் சிங் கூறியுள்ளதற்கு சிஐடியு தொழிற்சங்கம் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. ஏர் இந்தியா நிறுவனம் பெரும் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த நிறுவனத்தை அரசு விற்றால் கூட அதை யாராவது வாங்குவார்களா என்ற சந்தேகமும் இருக்கிறது. ஏர் இந்தியாவை தனியார் மயமாக்கும் யோசனையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று இந்திய விமான பயணிகள் சங்கத்தின் தலைவர் சுதாகர் ரெட்டி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பிரைவேடைஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைங்க ஏர் இந்தியா. பிகாஸ் யாருன்னா ஏர் இந்தியா வாங்கினோம்னா நிறைய ஹெவி லோடோட வாங்க வேண்டியதா வரும். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா பர் ஏர்கிராஃப்ட் ப்ராபப்ளி அது ஹையஸ்ட் நினைக்கிறேன் உலகத்துலவே. ரெண்டாவது வந்து இன்னும் நிறைய லாசஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. மூணாவது வந்து ஒர்க் கல்ச்சர் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகவே இல்லை. தர்மாதிகாரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தவிர ஒரு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் என்னமோ கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திருப்பி டிலேஸு, திருப்பி போர் சர்வீஸு, கேன்சலேஷன் ஆஃப் ஃப்ளைட்ஸு எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் இன்னும் அது வந்து ஏர் இந்தியா போக போக இன்னும் மோசமாகும் தவிர அது பெட்டராகிறதுக்கு சான்ஸே கிடையாது.
விமான போக்குவரத்து அமைச்சர் அஜித் சிங் வந்து சொல்கிறாரு, அடுத்த 9 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாய் கொடுக்குறோம், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த 30,000 கோடி ரூபாயே ஏர் இந்தியாவுடைய நஷ்டத்தை முழுசாக ஈடுகட்டாது. இந்த நிலையில் வந்து டாடா இப்போ புதுசாக ஏர்லைன் கொண்டு வராங்க, எத்திஹாடோட இன்வெஸ்ட்மெண்ட் வருது ஜெட் ஏர்வேஸ்க்கு, இது போன்று தனியார்கள் தங்களுடைய முதலீட்டை அதிகரிக்கும் பொழுது ஏர் இந்தியாவுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
பாசஞ்சருக்கு வந்து வேண்டியது 2-2. Competitive fare is the most important thing. Second thing, service, on-time departure, idella irukudhu anna customer oda choice will be decided. Ippo neenga pathinganna iniki irukra airlines la fastest growth vandu Indigo. Indigo la edhanaala fastest growth vandadanna customer ku full satisfaction kudukranga. Adhe maadhiri naaliki Tata Singapore appuram Air Asia Tata இதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வந்து டஃப் காம்படிஷன் கொடுக்க போறாங்க ஏர் இந்தியாக்கு. அண்ட் அந்த காம்படிஷன்ல ஏர் இந்தியா தாங்கவே முடியாது என்ன பண்ணாலும். பிகாஸ் அவங்க ஆட்டிடியூட் மாறவே மாறாது. நீங்க என்ன சொன்னாலும் இன்னைக்கு வந்து ஏர் இந்தியா நம்மளோட ஏர்லைனு, நம்ம தேசத்தோட ஏர்லைனு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போறாங்க. ஆனா அது வந்து போக போக மாறிடும். பிகாஸ் யங்கர் ஜெனரேஷன் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது கம்ஃபர்ட், ரைட் ப்ரைஸ், அண்ட் ரைட் சர்வீஸ்.
தொழிற்சங்கங்களும் சரி, சில அரசியல்வாதிகளும் சரி, விமான போக்குவரத்து ஒரு முக்கியமான துறை, அதை முழுக்க தனியார்ட்ட கொடுக்கக்கூடாது, அதில் அரசாங்கம் ஒரு பிடிமானத்தை வைத்திருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஏர் இந்தியாவை வச்சிருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? டாக்ஸ்பேயர்ஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குதா?
டாக்ஸ்பேயர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்? ஒன்றும் பெனிஃபிட்டே கிடைக்கல. ஆனால் பாலிட்டிஷியன்ஸுக்கும் பியூரோக்ராட்ஸுக்கும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கிறது. அவங்கெல்லாம் என்ன வேணாலும் அவங்க ஓன் ஏர்லைன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏர் இந்தியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 50% ஆள் வந்து இதர் கவர்மெண்ட் செக்டர் ஆர் சம் பாலிட்டிஷியன் ஆர் சம்படி. அவங்கெல்லாம் யார் பணம் கொடுத்து ஃப்ளைட்டில் போகிறதில்ல. பணம் கொடுத்தாலும் கவர்மெண்ட் பணம் கொடுக்குது, அதெல்லாம் டாக்ஸ் பேயரோட மணி.
எக்கானமி கிளாஸில் டிக்கெட் வாங்கிட்டு அப்கிரேட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. நிறைய நடக்குது இது.
ஆமாம், நிறைய நடக்குது. இந்தியாவிலவே இல்லை, வெளி தேசத்துக்கு போகிறப்போ கூட நிறைய இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஆட்டிடியூடு மாறவே இல்லை, அண்ட் மாற போகிறதும் இல்லைங்க.
இந்திய விமான பயணிகள் சங்கத்தின் தலைவர் சுதாகர் ரெட்டி. ஆந்திர மாநிலத்திலிருந்து தெலுங்கானாவை தனியாக பிரிப்பது என்ற மத்திய அமைச்சரவையின் முடிவுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்து வருவதால் சீமாந்திரா பகுதியில் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து ஆந்திரா வழியாக செல்லும் சில ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த 2 நாட்களில் 3 அல்லுமா தீவிரவாதிகளை தாம் கைது செய்திருப்பதாக தமிழக காவல்துறை கூறியிருக்கிறது. கைது நடவடிக்கையின்போது காயமடைந்த ஒரு சந்தேக நபரும் காவல்துறை அதிகாரி ஒருவரும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலதிக விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
சேலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதாவின் மாநில பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் மற்றும் வேலூரைச் சேர்ந்த இந்து முன்னணியின் மாநில செயலர் வெள்ளையப்பன் ஆகியோர் கொலை வழக்குக்கு தொடர்பில் தேடப்பட்டு வந்த இஸ்லாமிய தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் கருதப்படும் மதுரையைச் சேர்ந்த 35 வயதான போலீஸ் ஃபக்ருதீன், 25 வயதான பிலால் மாலிக் மற்றும் திருநெல்வேலி மேலப்பாளையத்தைச் சேர்ந்த 39 வயதான பன்னா இஸ்மாயில் ஆகியோர் கைதாகியிருக்கின்றனர். இக்கைதுகள் தமிழகத்தில் தீவிரவாதத்திற்கு எதிரான முயற்சிகளில் பெரும் வெற்றி என போலீசார் கூறுகின்றனர். நேற்று முன்தினம் வெள்ளி அன்று சென்னையில் போலீசார் ஃபக்ருதீனை கைது செய்ததாகவும் பின்னர் அவர் அளித்த தகவல்களின் அடிப்படையில் தமிழகத்தை ஒட்டிய ஆந்திர மாநில பகுதியான சித்தூர் மாவட்டத்தில் உள்ள புத்தூரில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த மாலிக்கையும் இஸ்மாயிலையும் நீண்டதொரு போராட்டத்திற்கு பிறகு நேற்று கைது செய்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர். அப்போது நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இஸ்மாயில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது உடலில் பெருங்குடலுக்கும் கல்லீரலுக்கும் இடையில் புதைந்திருக்கும் துப்பாக்கி குண்டை அகற்ற மருத்துவர்கள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் என்று கூறப்படுகிறது. அவர் சிகிச்சை பெற்று வரும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கைதாகி இருக்கும் மூவருமே அல்லுமா இயக்கத்தினர். இவர்கள் பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் அத்வானி கடந்த 2011 மதுரைக்கு வந்தபோது அவர் செல்லவிருந்த வழியில் குண்டுகளை வெடித்து அவரை கொல்ல திட்டமிட்டதாகவும் ஆனால் குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டதால் சதி முறியடிக்கப்பட்டதாகவும் போலீசார் கூறுகின்றனர். இம்மூவரை தவிர இவர்களது கூட்டாளியாக கருதப்படும் நாகூரைச் சேர்ந்த 45 வயதான அபூபக்கர் சித்திக்கையும் போலீசார் தேடி வருகின்றனர்.
நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் அனுப்பிய இந்த குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள், பர்மிய தமிழர்கள் குறித்த நெடுந்தொடரின் 6ஆம் பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன். பர்மிய தமிழர்கள் பலரின் மூதாதையர்கள் செட்டியார்களால் தான் இங்கே அழைத்து வரப்பட்டனர் என்பதை இந்த தொடரின் முதல் பகுதியில் பார்த்தோம். மற்றவர்களை அழைத்துச் சென்ற செட்டியார்களின் இன்றைய நிலை என்ன?
என் பேர் ராமநாதன் சொன்ன ராமநாதன் செட்டியார், நடராஜபுரம் இலுப்புக்குடி கோவில், ரங்கூன் நாட்டுக்குட்டை செட்டியார்கள் கோவில்கள் தர்ம பரிபாலன சபையின் காரியதரிசியாக இருக்கேன்.
ரங்கூனில் தற்போது 6 செட்டியார்கள் தான் இருக்கின்றனர். இருப்பதில் இளையவர் 83 வயதாகும் ராமநாதன் செட்டியார். பல நூற்றாண்டுகளாக தென்கிழக்கு ஆசியாவுக்கு சென்று செட்டியார்கள் வியாபாரம் செய்திருக்கின்றனர். 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஏராளமான ஆட்களை பாய்மரக் கப்பல்களில் அழைத்து கொண்டு போய் பர்மாவில் விவசாயம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றனர்.
பர்மாவில் வந்து நகரத்தார் வாழ்ந்ததுக்கு நிலச்சுவந்தார் தான், நிலம் தான் முக்கியம். அதில் தான் நமக்கு அதிக வளர்ச்சி. வட்டியில் ஒன்றும் பெருசு கிடையாது. இந்தியாவில் பார்த்தா இங்கேருந்து கொண்டு போன தேக்குகள் கட்டடங்கள் எல்லாம் இங்கேருந்து கொண்டு போனது, நல்லா சம்பாரித்து கொண்டு போனது. மலேசியா பின்னாங்க சிங்கப்பூர்லாம் இந்த இது கிட்டத்தில் நிற்காது.
சண்முக கடவுள் போற்றி, சரவண துதி தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடம்பமாலை.
ரங்கூனின் மையப்பகுதியில் இருக்கும் ஆறரை முருகன் கோவில் இது. இங்கு வந்த செட்டியார்களின் தலைமையகமாக இந்த இடம் இருந்திருக்கிறது. இந்த கோவிலின் தரைதளத்தில் ஆறு அறைகள் இருக்கின்றன.
தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகே.
ஒவ்வொரு அறையிலும் 10-15 பேர் அமர்ந்து கொண்டு குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களின் வரவு செலவு கணக்கை எழுதும் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றனர்.
நம்ம வாடகை விட்டுருக்கோம், ஒரு ஏக்கர் 50 கூடை விளையுது, உனக்கு 20 கூடை, எனக்கு உங்களுக்கு 30 கூடை, நாங்கள் நிலச்சி வந்தோம் அப்படின்னு ஏக்கர் ஒன்று விண்ணு கொடுக்குறோம். முடிஞ்ச உடனே தை மாதம் பிறந்த உடனே அறுவடை ஆனோடனே முதலாவது கொண்டாந்து அளக்கணும் எங்களுக்கு. அந்த கலவுகார கணக்கப்படி நாலு பேர் இருப்பாங்க, அது கொண்டாந்து அளந்து கொடுக்குறது நம்ம 50 கூடை நிறைஞ்சிடும். 50,000 கூடை, 2 ரிசர்வ் வச்சுருந்தாங்கன்னா 1,00,000 கூடை. அப்புறம் இங்கேருந்து எக்ரிமெண்ட் பண்ணி ஏற்றுமதி பண்ணுவாங்க. இப்போ அந்த அறை பூரா நமக்கு மட்டும் சொந்தமில்ல, இவருக்கு சொந்தம், முருக பெருமானுக்கு. முதலாளி வீட்டுக்கெலாம் பங்கு இருக்குது, சாமிக்கு பங்கு உள்ள.
சாமி பங்கு என்ன பண்ணுவீங்க?
வட ஊரா கோயிலுக்கு தானே வருது இப்போ வருமானம், இந்த வீட்டு வருமானம் அந்த வருமானம் எல்லாம் கோயிலுக்கு வருது, படித்தறதுக்காக தைப்பூச செலவாகுது. இந்த செலவு பூரா அந்த கோவில்லேருந்து செலவு, யார்ட்டையும் வசூல் பண்ணுறது இல்லையே. சபைக்கு சொந்தமான போட்டாங்க, இந்த ஆறு கோவிலுக்கு சொந்தமான போட்டான். இதில் நாங்கள் இப்போ நகையெல்லாம் எடுத்து சாத்தலை.
பொதுவாக இந்தியாவில் வர்த்தக சமூகமாக மாறிவிட்ட ஜாதியினர் பலரும் வைணவர்களாகவே இருக்கின்றனர். ஆனால் நகரத்தார்களோ இதிலிருந்து வேறுபட்டவர்கள், சைவர்கள். பெரும் பொருளீட்டிய செட்டியார்கள் வெளிநாடுகளில் ஹிந்து கோயில்களை கட்டினர், தமிழ் வளர்த்தனர். பர்மாவில் 60-க்கும் மேற்பட்ட கோயில்களை செட்டியார்கள் கட்டியிருக்கின்றனர். வேறு பல கோயில்களுக்கு நிதி உதவி அளித்திருக்கின்றனர். சில கல்வி சாலைகளையும் துவக்கியிருக்கின்றனர். தமிழகத்தில் கல்வி வளர்த்தவர்களாக, புரவலர்களாக அறியப்பட்ட பலர் திரண்ட செல்வத்தை ஈட்டியதும் இந்த பர்மாவில் தான்.
ராசா வீட்டுக்கு வந்து 1,00,000 மேலே தாண்டோம். ராஜா சார், அண்ணாமட்டியார், அதே மாதிரி ஆனாமுனாமுன் அவங்க அம்பத்தூரில் இருக்காங்கள்ல, அந்த புருஷா சைக்கிள் கம்பெனி வந்துட்டாங்கள்ல ஏஎம் பள்ளத்தூர், அவங்களும் இந்த ஊர் நல்லா விஜயாதிருங்க. அதே மாதிரி சென்னை எம்சிடிஎம் மூணாச்சியந்திரம் மூணா சவன் ராணமா மூணாச்சி நாத்தன மூணான்னு சொல்கிறது விலாசம், அதெல்லாம் இங்கே பெரிய விலாசங்கள்.
ஆண்கள் மட்டுமே தனியாக இங்கு வந்தனர். ரங்கூன் ஆறரை முருகன் கோயிலுக்கு பின்னுள்ள விடுதியிலேயே தங்கி உண்டுறங்கி வேலை செய்தனர். இவர்கள் யாரும் நேரடியாக விவசாயத்தில் ஈடுபடவில்லை, ஆட்களை வைத்து வேளாண்மை செய்தனர். செட்டியார்கள் கோலோச்சிய காலத்திலேயே பர்மாவில் இவர்களின் எண்ணிக்கை சில ஆயிரங்களை தாண்டவில்லை. அதே நேரம் செல்வம் புரண்ட காலத்தில் கூட சிக்கனமே வாழ்க்கை முறையாக இருந்திருக்கிறது.
சனியும் புதனும் எண்ணெய் வச்சு குளிக்கணும், அன்னைக்கு மாமிசம் கசாப்போ கோழியோ உண்டு, மற்ற நாள் பூரா செய்வோம். ராத்திரியில் பலகாரம் தான், 6 அறைக்கும் 6 ரூம் இருக்குது, அதில் பின்னுக்கு 3 மெத்தாது, அங்கே படுக்க சாப்பிட குளிக்க இருக்க எல்லாம் அது. ஒழுக்க கட்டுப்பாடு அதிகம், குடிநடந்து கை வளர்கிற போது காப்பி சாப்பிடக்கூடாது, அந்த பழக்கம் வரக்கூடாது. சரி, இட்லினா 2 இட்லி அதிகம், 3 இட்லி, அதுக்கு மேலே சாப்பிட்டா அந்த மசக்க விடுத்து தூக்கம் வந்துடும், சோம்பேறித்தனம் வந்துடும்னு கொடுக்க சமயக்காரனை கூப்பிட்டு ஒன்று கொடுக்காதே இட்லி 2க்கு மேலே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஆர்டர் போட்டுவிடா பெரியவு. அப்புறம் பொடியிலேருந்து நம்ம கேஷியராக வர்றோம், கேஷியர்லேருந்து அப்புறம் அடுத்த ஆளாக வந்து அடுத்த ஆளாக வந்து மேலே ஆளாக வர்றோம், இந்த பதவி உயர்ற மாதிரி.
தமிழகத்தில் இன்று மிகவும் வசதியானவர்களாக இருக்கும் எண்ணிக்கையில் குறைவான நகரத்தார்கள் காரைக்குடி, புதுக்கோட்டை, தேவக்கோட்டை ஆகிய நகரங்களை சுற்றியிருக்கின்ற 96 கிராமங்களை பூர்வீகமாக கொண்டவர்கள். இந்த பகுதிகளே செட்டிநாடு என்று அழைக்கப்படுகிறது. தனித்துவமான உணவு முறையை கொண்ட இவர்கள் 9 வேறுபட்ட கோயில்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். ஒரே கோவிலைச் சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஜாதி மாறி திருமணம் செய்பவர்களின் குழந்தைகளுக்கு நகரத்தார் என்ற அந்தஸ்து கிடைக்காது.
உங்கள் பேர் என்ன?
ராணமான சீனிவாசன். நான் 1946 யூனியன் பேங்கில் வேலைக்கு சேர்ந்தேன். இந்த வயசாக ஆகணும் ரிட்டையர் ஆகிட்டேன். பிறந்தது ஒஜக்கொண்டம் சிவில் பிறந்தவன். 1955 போய் தாயத்தை போனை பார்த்துட்டு 50 போயிட்டு 55 இங்கே கல்யாணம் பண்ணிக்கினேன்.
பர்மிய பண்ண கல்யாணம் பண்ணிட்டீங்களா?
தமிழ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன். தகை போயிட்டாமே 4 பிள்ளைங்க, 3 பொம்பளை ஒரு பையன்.
திருப்பி இந்தியாவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மீதி வாழ்க்கை இங்கேயே கலக்கணும்னு நினைக்கிறீங்களா?
இப்போ போகாப்புல இருக்கு, இங்கே இருக்காப்புல தான் இருக்கிறேன். வயசாகச்சு, இன்னும் இப்போ 87 வயசாகுது. முகனுக்கு தொண்டு செய்துக்கிட்டு அதோட இங்கே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பூஜாக்கு வேலை பார்க்குறேன் கோயிலில். இப்போ 32 வருஷம் ஆகுது இங்கே சேர்ந்து.
வங்கி தொழிலில் முன்னோடிகளாக இருந்த செட்டியார்கள் தான் இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி போன்ற வங்கிகளை ஆரம்பித்திருக்கின்றனர். பர்மாவில் வேளாண் தொழிலிருந்து அரசால் துரத்தப்பட்ட நிலையில்தான் செட்டியார்கள் வட்டி தொழிலை நாடியதாக கூறுகின்றார் ராமநாதன் செட்டியார்.
சுதந்திரம் பர்மாவுக்கு கிடைச்ச உடனே எல்லாம் பூரா தேசியமாக்கிட்டேன். பாட்டு வட்டி தொழில் பண்ணலாம் அப்படின்னு 48 தொடர்ந்து 62 வட்டி தொழில் நடந்துச்சு. 62 இந்த மில்ட்ரி கவர்மெண்ட்டு நேவின் வந்தார், அவர் வந்தோடனே இந்த சோசியலிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு இந்த வட்டி தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இந்த லைசன்ஸ் எல்லாம் பண்ண உடனே அப்புறம் வட்டி தொழில் செஞ்சால் நம்மளை
அரசு பண்ணுற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டான். அதனால் அதை விட்டுட்டான். அப்போ விட்ட உடனே அப்புறம் பிழப்பு ஒருத்தலும் கிடையாது. எதை வச்சு பிழைக்கிறது முகலுடனா இந்த செட்டி தெருவுனு சொல்லலாம். அது மாதிரி இருந்த இடம் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் போகாது காத்துக்கிட்டோம்னா நான் வந்து பர்மிய குடும்பம் ஊரில் கல்யாணம் ஆகிருக்கு நாட்டுசங்கோட்டையில். இப்போ இங்கே வந்து பர்மிய பெண்ணை கல்யாணம் பண்ணி பிள்ளை ஊட்டியாக பேரமைத்தோடு இருக்கிறேன். அதனால் நாங்கள் தங்கினது காரணம்.
இந்த சமூகமும் வட்டி கொடுத்து பணம் சம்பாதித்தோரை கொண்டாடியதாக வரலாறு காட்டவில்லை. 1930களில் பர்மிய தேசியவாதிகளால் நடத்தப்பட்ட இந்தியர்களுக்கு எதிரான வன்முறை போராட்டத்தில் செட்டியார்களும் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்த முஸ்லீம்களுமே குறிவைத்து தாக்கப்பட்டனர். அநியாயக்காரர்களாக மோசடி செய்வோராக இவர்கள் பார்க்கப்பட்டனர்.
கண்ணப்ப செட்டியார் வந்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்தது. இங்கே வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். வட்டி தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். லைசன்ஸை அடைச்சிட்டேன். அப்புறம் சில்லறை வியாபாரம் அதை இதை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்டேன்.
நகரத்தார் அதிகம் வட்டி வாங்கினாங்க, அதனால தான் வந்து அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்ததுன்னா சொல்கிறாங்க. அது சரியா?
அதெல்லாம் சேவைக்காக சொல்கிறேன். நம்ம அப்படி ஒன்றும் வட்டி வாங்கினா போனாங்கிறது இல்லை. எல்லாரும் வட்டி கொடுக்குறாங்க.
செட்டியார்கள் வந்து இருந்த இடத்துல இருந்தாங்க. வெளியே போய் பாங்கலாம் மீசியை முறுக்கிட்டு போகிற வசூலுக்கு போயிட்டாலும் வசூல் கணக்கில் போவார். அவர் அங்கே போனால் அவர் முதலாளி மாறுதேன். அவர் இஷ்டத்துக்கு அவர் தான் பண்ணிக்கிட்டு வருவார். இந்த செட்டியார்கள் இந்த வசூலுக்கோ மற்ற இதுகளுக்கோ போனதில்லை. அதனால் பண்ணுற அட்டூழியங்கள் வந்து பின்னாடி எங்களுக்கு ஓரளவு விவரம் தெரிய வந்தது. பேர் எப்படின்னா செட்டியார்கள் பேராக போச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் செட்டி விட்டு ஹோட்டல் வச்சுருக்காங்க. செட்டியார் எங்கே ஹோட்டல் வச்சுருக்காரு? இந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி செட்டி விட்டு ஹோட்டல்னு செட்டியார் ஹோட்டல்னு வச்சுருக்காங்க. அது மாதிரி செட்டியார்களை சொல்லி சில பேர் பேரை உபயோகப்படுத்தி வேலை பார்த்துருக்கலாம்.
நீங்கள் உங்கள் ஏஜென்ட் செஞ்ச தப்புன்றீங்க. ஆனால் செட்டியார்களே சில முறை வந்து பர்மிய பெண்களை வந்து பலவந்தமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கடன் கொடுக்காதவங்கள்ட்டேருந்து பெண்ணை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து சொத்தை கொடுக்கல பர்மிய பெண்களுக்கு, அவங்க வந்து ஊரில் இருக்கிற ஆட்சிகளுக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்றது இதெல்லாம் இருக்கேன்.
அது வந்து இந்த அரசாங்கம் சொன்னது. இது இப்போ யார் சொல்கிறான்னு இல்லை. இப்போ அரசாங்கம் சொல்லி அதை பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்கிட்டையும் படிப்பிள்ளை பள்ளிக்கூடத்து புசுதலையும் போட்டு விளம்பரம் பண்ணிச்சு. செட்டியார் தான் வந்து மோசம் பண்ணிவிட்டு எல்லாம் அழுகிட்டு போயிட்டாங்க. நம்ம வறுமை சொத்துக்களை பூரா அள்ளிக்கிட்டு போனோம் செட்டியார்கள்னு அதை பேரை கொண்டாண்டாங்க. அப்புறம் எம்பசி மூலமாக ஏதோ பிரச்சனை வந்தால் அப்போ அந்த பிரச்சனைலாம் கிடையாது. வெள்ளக்காரங்காலத்தில் கடன் கொடுக்கும்னே நம்ம சட்டப்பட்டு இந்தியாவில் என்ன சட்டமோ அதே மாதிரி நம்ம கேஸை போட்டு சொத்தை செப்பு பண்ணியிருக்கோம். அதை நிலங்களை எடுத்துருக்கிறோம். இன்றைக்கி விவரம் தெரியாதவங்களும் சில பேர் வேறு விதமாக அனுபவம் இல்லாமல் சொல்லலாம்.
இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களை அந்த காலத்துக்கு பொருத்தி பார்ப்பது நியாயமற்றது என்ற வாதம் செட்டியார்கள் தரப்பில் வைக்கப்படுகிறது. ஆனால் மற்ற ஜாதிகளைச் சேர்ந்த தமிழர்கள் கூட செட்டியார்கள் தம்மை மோசமாக நடத்தியதாகத்தான் புகார் கூறுகின்றனர்.
சிவஞானம் செட்டியார்கள் வந்து தானே ஆளுங்கிற எண்ணம், தனக்கு கீழே தான் தமிழர் இருக்குங்கிற ஒரு எண்ணம். கோயில் நிர்வாகத்தில் வந்து செட்டியார்களை தவிர மற்ற இனத்தவர்கள்னா தமிழர்கள் கலக்கப்படாமல் செயல்பட்டு வந்தார்கள். கோயில் திருவிழாக்கள் முறையாக நடக்கப்படவில்லை. அதன் பிறகு இந்த தட்டுவில் ஒரு போராட்டமாக நடந்து செட்டியார்களுடைய ஆதிக்கத்தை அழிக்கப்பட்டது முழுமையாக.
நிலமும் இல்லை, வட்டி தொழில் செய்ய வழியும் இல்லை என்ற சூழல் ஏற்படுத்தப்பட்ட பிறகு செட்டியார்கள் பலர் இந்தியா திரும்பினர். சிலர் அமெரிக்கா சிங்கப்பூர் என சென்றுவிட்டனர். தற்போது எஞ்சியுள்ளவர்கள் 80 வயதை தாண்டிவிட்டனர். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தமது கோயில்களை பிற தமிழர்களிடம் ஒப்படைக்கும் நிலையில் ரங்கோன் செட்டியார்கள் இருக்கின்றனர். இருக்கும் காலம் வரை ஆரறி முருகனுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கும் 87 வயதான சீனிவாச செட்டியார் இங்கே பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். பர்மிய தமிழர் சமூகத்தின் வரலாற்றில் செட்டியார்களுக்கு எப்போதும் முக்கிய இடம் இருக்கிறது. பர்மிய சமூகத்தை பொறுத்தவரை பல ஆண்டுகளுக்கு முன்பே இவர்கள் கடந்த காலமாய் மறைந்து போய்விட்டனர்.
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் நெடுந்தொடர் கேட்டீர்கள்.
கடந்த 20 ஆண்டுகளாக இந்திய கிரிக்கெட்டின் முக்கிய தூண்களாக இருந்து வந்த சச்சின் டெண்டுல்கரும் ராகுல் டிராவிடும் தங்களின் கடைசி 20-20 போட்டிகளில் இன்று விளையாடி வருகின்றனர். சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பேட் செய்தது. சச்சின் டெண்டுல்கர் 15 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்திருக்கின்றார். மும்பை இந்தியன் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன்களை எடுத்திருக்கிறது. ராகுல் டிராவிட் ஏற்கனவே சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். 198 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருக்கின்ற சச்சின் டெண்டுல்கர் 200வது டெஸ்ட் போட்டிக்கு பிறகு அனைத்து சர்வதேச போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி தலைப்புச் செய்திகள்.
சிரியாவில் சர்வதேச ஆயுத பரிசோதகர்கள் இரசாயன ஆயுதங்களை பரிசோதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பெண்கள் சட்டத்திறனியாக முழுமையாக செயற்படுவதற்கு சவுதி அரேபியா அனுமதி வழங்கியிருக்கின்றது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.